அமெரிக்காவில் அதிபர் தேர்தல்கள் நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய அளவில் கருத்து கணிப்புகள் எல்லாம் கொஞ்சம் பொய்யாக்கும் விதமாக, யாரும் எதிர்பார்க்காத வகையில், ஆச்சரியப்படத்தக்க வகையில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முடிவை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க?
நீங்கள் கூறியது போல கருத்து கணிப்புகளும் பொதுவான அபிப்பிராயத்துக்கும் மாறான ஒரு முடிவு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரும்பாலான அரசியல் அவதானிகள் ஹிலரி கிளின்டன் வெற்றி அடைவார் என்று கருதி இருந்தார்கள். கிட்டத்தட்ட அமெரிக்கா பெரும்பாலான அளவுக்கு ட்ரம்ப்புக்கு வாக்களித்திருக்கின்றது. அதற்கான காரணம் என்று பார்க்கின்ற போது, ஹிலரி கிளின்டன் எதிர்பார்த்த அளவிற்கு பெண் வாக்காளர்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை என்பதும், ஒரு மட்டத்திலான ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடைய ட்ரம்ப்பை நோக்கிய நகர்வும் இடம்பெற்றிருக்கின்றது என்று தெரிகின்றது. அதன் காரணமாக மரபு ரீதியாக ஜனநாயக கட்சி வெற்றி பெறுகின்ற சில மாநிலங்களில் கூட ட்ரம்ப் வெற்றி அடைந்திருக்கின்றார்.
எந்த மாதிரியான எந்த மாநிலங்களில் குறிப்பாக நீங்கள் சொல்ல முடியுமா? டெமோக்ராட்டிக் கட்சி, ஜனநாயக கட்சி பொதுவாக வெற்றி பெற்று வந்த மாநிலங்கள் இப்பொழுது ட்ரம்ப்புக்கு ஆதரவாக போயிருப்பது என்பது?
பென்சில்வேனியா ட்ரம்ப் வெற்றி அடைந்திருக்கின்றார், விஸ்கான்சின் ட்ரம்ப் வெற்றி அடைந்திருக்கின்றார், மிச்சிகன் மாநிலத்தில் போட்டி மிகவும் கடுமையாகவும் நெருக்கமாகவும் இருந்தது, கடைசியாக பார்த்த பொழுது ட்ரம்ப் சில வாக்குகளில் முன்னணியில் இருக்கின்ற ஒரு போக்கு காணப்பட்டிருந்தது. ஆகவே மரபு ரீதியாக ஜனநாயக கட்சி வெற்றி பெறுகின்ற மாநிலங்களில் கூட அவர் மறதூரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதன் காரணமாக அவரால் வெற்றி பெற முடிந்திருந்தது என்று நினைக்கின்றேன்.
சரி, ஆனால் இப்ப இந்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவுக்கு பொதுவாக அமெரிக்காவிலே குறைந்த வருவாய் உள்ள அல்லது வேலை இழந்திருக்கின்ற வெள்ளை இன அன்ஸ்கில்டு அல்லது செமிஸ்கில்டு குறைந்த திறன் உள்ள அல்லது திறன் இல்லாத தொழிலாளர்களின் அந்த அதிருப்தி, இப்பொழுது இருக்கின்ற உலக பொருளாதார மயமாதலுக்கு எதிரான ஒரு அதிருப்தி அவர்களை இந்த நிலைக்கு, இந்த ஒரு முடிவுக்கு தள்ளியிருக்கிறது. அவர்களது கோபம்தான் இந்த முடிவை அவர்கள் எடுக்க வைத்திருக்கிறது என்றெல்லாம் கருத்து கூறப்படுகிறது. நீங்கள் அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக அமெரிக்காவுடைய வெள்ளை இனத்தவர்களுடைய ஒரு எழுச்சி என்று கூறலாம். ஏனெனில் ட்ரம்ப் வெள்ளை இன மக்களிடையே பெரும்பாலான மட்டத்தினரிடையேயான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு காரணியாக இருந்தது. ஆனால் முழுமையாக இந்த வெற்றியை பொருளாதார காரணிகளினால் விபரித்து விட முடியும் என்று நான் கருதவில்லை. ஏனெனில் இந்த வாக்குகளை பார்க்கின்ற போது வெள்ளை இன வாக்காளர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையிலான பாரதூரமான ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. ஆகவே வீழ்ச்சி அடைகின்ற அமெரிக்காவுடைய கலாச்சார ரீதியான காரணங்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற வளங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற போக்கு என்பவற்றுக்கு எதிரான ஒரு வாக்காக இதனை நான் கருதுகின்றேன்.
இல்லை, வெளிநாட்டு தொழிலாளர்கள் அமெரிக்காவுக்குள் வந்து அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளை அவர்கள் குறைக்கிறார்கள், அங்கே போட்டி போடுகிறார்கள் அந்த பணியிடங்களுக்கு என்பதெல்லாம் கூட ஒரு பொருளாதார ரீதியிலான ஒரு காரணம் தானே?
நிச்சயமாக அதில் ஒரு பொருளாதார ஒரு பரிமாணம் காணப்படுகின்றது. ஆனால் நான் நினைக்கவில்லை அது வெறுமனே பொருளாதார ரீதியான காரணத்தினால் மட்டும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவு என்று நான் கருதவில்லை. குறிப்பாக அமெரிக்காவினுள் வெள்ளை இன மக்களுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் கூட அது பார்க்கப்படலாம், பொருளாதார ரீதியாக மட்டும் அல்ல. இரண்டாவது, ட்ரம்ப் ஆட்சியின் போது வெள்ளை இன மக்களுடைய பொருளாதாரம் பாரதூரமாக வளர்ச்சி அடைந்துவிடும் என்பதற்கான இந்த விதமான வரலாற்று ரீதியான கொள்கை ரீதியான ஆதாரங்களும் காணப்படவில்லை. ஏனெனில் குடியரசுக் கட்சி பொதுவாக கோஆபரேஷன் என்று கூறுகின்ற மல்டிநேஷனல் கம்பெனிகளுடைய போன்ற செல்வாக்குள்ள நபர்களுடைய வளர்ச்சிக்கு ஆதரவான ஒரு கட்சி என்று கருதப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக கீழ்மட்ட மக்கள் என்று பார்க்கின்ற போது அவருடைய நிர்வாகத்தின் போது குறைந்த மட்ட சம்பளம் அதிகரிக்கும் என்ற விதமான வாக்குகள் எதுவும் வாக்குறுதிகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் பொருளாதாரம் முற்றுமுழுதாக மாற்றமடையும் என்கின்ற ஒரு சாத்தியம் இல்லாத மட்டத்தில் இந்த முடிவை பொருளாதார காரணிகளால் மட்டும் விபரித்து விட முடியும் என்று நான் நினைக்கவில்லை.
இப்ப ஹிலரிக்கு பெண்கள் வாக்களிக்காதது அல்லது பெண்கள் வாக்குகளை முழுமையாக அவர் பெறாதது பற்றி முன்பு சொன்னீர்கள். அந்த மாதிரி ஒரு பெண் உலகின் மிகச்சக்தி வாய்ந்த ஒரு நாட்டுக்கு முதன்முறையாக ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த பொழுதும் பெண்கள் அதை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வேட்பாளராக ஹிலரியை பார்க்கவில்லை என்பது போல் தெரிகிறது. அதற்கு ஏதாவது குறிப்பான காரணங்கள் இருக்கிறதா?
பெண் ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு விதமான ஒத்த கருத்து காணப்பட்ட போதும் அது ஹிலரி கிளிண்டனாக இருக்க வேண்டும் என்பதில் பாரிய ஒரு கருத்து வேறுபாடு காணப்பட்டிருந்தது. குறிப்பாக வெள்ளை இன பெண்கள் இந்த இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டது போல் காணப்படவில்லை. அதன் காரணமாகவே டொனால்டு டிரம்பினுடைய நடவடிக்கைகளும் அவருடைய கடந்த கால வரலாறும் பெண்களுக்கு எதிரானதாக இருந்த போதும் மிக பெருமளவான பெண் வெள்ளை இன பெண்கள் அவருக்கு சாதகமாக வாழ்த்திருப்பது இப்பொழுது தெரிய வருகின்றது. ஆகவே ஹிலரி கிளிண்டன் தோல்வி அடைந்தமைக்கான ஒரு முக்கிய காரணம் அவர் எதிர்பார்த்தது போன்று பெண்கள் அவருக்கு வாக்களிக்காமை. என்னுடைய ஆரம்ப காட்ட அவதானிப்பு என்னவெனில் அவர் சிறுபான்மை இனத்திற்குள்ளான பெண்களுடைய வாக்குகளை பெற்றிருந்திருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் வெள்ளை இன மக்களுடைய வெள்ளை இன பெண்களுடைய வாக்கு அவர் போதுமான அளவு பெறவில்லை என்று நான் நினைக்கின்றேன்.
ஒருவேளை ஜனநாயக கட்சியிலே ஹிலரி இல்லாமல் பெர்னி சாண்டர்ஸே வேட்பாளராக இருந்திருந்தால் இந்த தேர்தல் முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்க கூடும் என்று நீங்கள் யூகிக்கிறீர்களா?
இந்த கேள்விக்கான பதில் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு யூகமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் முடிவை பார்க்கின்ற போது அல்லது இந்த வெள்ளை இன மக்களுடைய இந்த 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 பவர்ஃபுல்லான அல்லது ஒரு ஒரு வலிமையான நகர்வை பார்க்கின்ற போது ஜனநாயக கட்சி சார்பாக வேறு எவர் போட்டியிட்டிருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி அடைந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக பொருளாதார காரணிகள் மட்டுமே இந்த வெற்றியை நிர்ணயித்திருக்குமாக இருந்தால் பெர்னி சாண்டர்ஸ் போன்றவர்கள் வெற்றி அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருந்திருக்கும். மாறாக ட்ரம்பினுடைய சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துகளையும் குளோபல் வார்மிங்க்கு எதிரான வெப்பமயமாதலுக்கு எதிரான நடவடிக்கை அபிப்பிராயம் போன்றவை கவர்ச்சிகரமானதாக காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விதமான ஸ்லோகன் அல்லது கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு இயலுமை ஜனநாயக கட்சியில் வேறொருவருக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. குறிப்பாக பெர்னி சாண்டர்ஸ் அந்த விதமாக இருந்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அதன் காரணமாக இந்த வெற்றி இவனுடைய முழுமையான பாராட்டுதலும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு செல்ல வேண்டும். அவருடைய ஸ்டைல், அவருடைய கலாச்சாரம், அவருடைய பேச்சு திறமை, அவருடைய கொள்கை வழிபாடுகள் இந்த வெற்றியை முழுமையாக நிர்ணயித்தன என்று நான் நினைக்கின்றேன். அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன, ஹிலரி கிளிண்டனுடைய பலவீனம் காரணமாக அவர் வெற்றி அடைந்தார் என்று நான் நினைக்கவில்லை.
தெற்காசிய வட்டகையை பொறுத்தவரை, தெற்காசிய பிராந்தியத்தை பொறுத்தவரை டொனால்டு ட்ரம்பின் இந்த ஒரு வெற்றி என்பது எந்த வகையிலே அந்த தெற்காசிய அரசியலை பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
ஒபாமாவுடைய ஆட்சியின் போது வெளிநாட்டு கொள்கை ஆசியாவை நோக்கி நகர்கின்ற ஒரு ஒரு விருப்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வெளிவிவகார கொள்கையாக இருந்தது. அதன் காரணமாக ஒபாமாவுடைய அரசாங்கமும் ஹிலரி கிளிண்டனுடைய அவர் வெளிவிவகார செயலாளராக இருந்த காலத்தில் ஆசியாவை நோக்கிய ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தது. அதில் தென்னாசியாவும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக கடந்த சில காலங்களில் நீங்கள் பார்க்கின்ற போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு வலுப்படுகின்ற ஒரு போக்கும் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு வலுப்படுகின்ற ஒரு போக்கம் அண்மை காலமாக காணப்பட்டிருந்தது. இதில் இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ட்ரம்ப் உடைய நிர்வாகத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் இது இலங்கைக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நல்லாட்சி, மனித உரிமைகள், யுத்த கூற்றம் போன்ற பிரச்சனைகளில் பாரிய ஒரு அக்கறை செலுத்தும் என்று நான் கருதவில்லை. அதன் காரணமாக இலங்கை தொடர்பாக ஒரு அளவுக்கு பெரிய அக்கறை இல்லாத ஒரு கொள்கையை அமெரிக்கா பின்பற்றுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. மாறாக இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா பெரிய ஒரு நாடு, பொருளாதார ரீதியாக பலமான ஒரு ஒரு நாடு என்ற வகையில் அவருடைய கவனம் இந்தியாவை நோக்கி கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது இலங்கை அரசாங்கத்துக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும், ஏனெனில் உள்நாட்டு ரீதியாக அதிகார பரவலாக்கல், யுத்த குற்றங்களை விசாரித்தல் போன்றவற்றில் அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கின்ற அமெரிக்காவிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற அழுத்தம் ஜனவரிக்கு பின் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன்.
இலங்கையிலே தமிழர்களை பொறுத்தவரை, தமிழர் தரப்பை பொறுத்தவரை அது ஒரு நல்ல செய்தி அல்ல என்று சொல்கிறீர்கள்?
நிச்சயமாக, நிச்சயமாக. ஏனெனில் அமெரிக்கா வாஷிங்டனிலிருந்து வருகின்ற அழுத்தம் குறைகின்ற போது உள்நாட்டு ரீதியாக சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்க போவதில்லை. ஆகவே தமிழர்களை பொறுத்தவரை சுயமாக அவர்கள் அதனை உருவாக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு ஒரு 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 உதவி அந்த அந்த மட்டத்தில் இருக்க போவது இல்லை.